قال النبي صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, முஸ்லிம் என்றால் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், யார் அவருடைய கரத்தாலையும் அவருடைய நாவினாலையும் அச்சம் தீர்ந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர் தான் முஸ்லிம் என்று சொன்னார்கள். அதாவது தன்னுடைய கையினாலேயோ தன்னுடைய நாவினாலேயோ அடுத்தவர்களுக்கு எந்த இடையூறையும் செய்யாதவர்கள். இவரிடத்திலிருந்து நமக்கு இடையூறு ஏற்படாது என்ற அளவுக்கு அச்சம் தீர்ந்து இருக்குகின்ற நிலையிலே வாழுகிறவர் தான் முஸ்லீம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாகவே எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை உடல் அளவிலேயோ அல்லது மனதளவிலேயோ எந்த தீங்கும் ஏற்படுத்திவிடக்கூடாது, செய்துவிடக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு உயர்ந்த கண்ணோட்டமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் அல் ஈமான் பிலவும் வசபோன சோபத்தன், ஈமான் 70 சொச்சம் கிளைகளை கொண்டது என்று சொல்லிவிட்டு அதில் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும், அதில் மிக தாழ்ந்தது நடைபாதைகளை கிடக்குகின்ற இடையூறு தரும் பொருட்களை அகற்றுவதாகும் என்று சொன்னார்கள். நடைபாதையில் போகக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி, அந்த பொருளால் அவர்களுக்கு தீங்கு ஏற்படும் என்று இருக்கிற போது அந்த பொருளை அகற்றி போடுவது ஈமானுடைய ஒரு பங்கு, ஈமானுடைய ஒரு துண்டு என்று சொன்னார்கள். பொதுவாக நடைபாதையிலே கிடக்குகின்ற பொருட்களையும் கூட ஒரு தீங்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவன் தான் முஸ்லீம். அப்படி இருக்கிற போது ஒரு முஸ்லீம் எந்த வகையிலும் மற்றவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்திவிடக்கூடாது. இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்புகிறது, தீவிரவாதத்தை சொல்லிக் கொடுக்கிறது, முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்கின்ற ஒரு வதந்தி உலகம் முழுவதும் பரப்பப்பட்டு வருகின்றன. அது வந்து முற்றிலும் தவறானவையாகும். ஒரு சதவீதம் கூட அதில் உண்மை கிடையாது. ஏன்னா இஸ்லாம் அப்படி போதிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், ஒருவன் மூமினாக ஆக முடியாது, ஒருவன் மூமினாக ஆக முடியாது, ஒருவன் மூமினாக ஆக முடியாது. 3 முறை சொன்னார்கள். யார் யா ரசூலல்லாஹ், யார் அப்படிப்பட்டவர் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு அண்டை வீட்டுக்காரன் இவனால் பயந்து கொண்டே இருப்பானோ, ஒரு முஸ்லிமின் காரணமாக ஒரு முஸ்லிம் பக்கத்து வீட்டில் இருக்கிறான், இவனுடைய தொந்தரவுக்கு பயந்து கொண்டு இவனுடைய இடையூறுக்கு பயந்து கொண்டே இருப்பானோ, அப்படிப்பட்ட ஒரு மூமின் அல்ல, அவன் ஈமான் உடையவனே அல்ல. ஒரு மூமினை பார்க்கிற போது இவனால் நமக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது, எந்த அச்சமும் இவனால் கிடையாது, எந்த இடையூறும் இவனால் நமக்கு உண்டாகாது என்ற நிலை இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் மூமினாக இருக்க முடியும். அப்போது கேட்கப்பட்டது, யார் சொல்ல அண்டை வீடு என்று சொன்னால் எத்தனை வீடுகள்? செல்லல்லாஹு சொன்னார்கள், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் முன்னும் பின்னும் 40-40 வீடுகள் என்று சொன்னார்கள். அதெல்லாமே பக்கத்து வீடுதான். அப்படி அருகிலே இருக்கக்கூடியவர்கள், அருகிலே வசிக்கக்கூடியவர்கள், ஒரு மூமினுடைய பயம் என்பது அவர்களுக்கு அறவே இருக்கக்கூடாது. இந்த பக்கம் போயிட்டா அந்த ஆள் ஏதாவது சொல்லுவான், இந்த பக்கம் போயிட்டா அந்த ஆள் திட்டுவான், வாயில வந்து விட பேசுவான் என்ற நிலை இருக்காமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி நிலை இருந்தால் அவன் மூமின் அல்ல என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு நாவினாலேயோ செயல்களினாலேயோ இது மாதிரி எந்த வகையிலும் எந்த விதமான தீங்கு மற்றவர்களுக்கு ஏற்படுத்திவிடக் கூடாது. இஸ்லாத்தினுடைய இது அடிப்படையான விஷயமாகும். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இதை மட்டும் இஸ்லாம் போதிக்கவில்லை. பிற மனிதர்களோடு வாழுகிற போது எந்த அளவுக்கு மனிதர்கள், அதாவது பிறர்களுக்கு உபகாரிகளாக, முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, நன்மை சொற்களாக இருக்க வேண்டுமே தவிர இடையூறு ஏற்படுத்துகின்றவர்களாக, தொந்தரவு செய்யக்கூடியவர்களாக இருந்துவிடக் கூடாது என்பதனை ஒவ்வொரு கட்டத்திலும் பெருமான அரசாசம் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். பத்ர் யுத்தத்தின் போது சுஹைல் என்று சொல்லுகிற ஒரு மனிதன், கவிஞன், என்ன செய்வான் என்று சொன்னால், மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக கவிதைகளை படிப்பான். இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை தன்னுடைய கவிதைகளை இணைத்திருப்பான். இப்படி படிக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப கொச்சைப்படுத்தி ரொம்ப கேவலமான வார்த்தைகளால் அந்த கவிதைகளை இணைத்து மக்களுக்கு மத்தியிலே பரப்பி வருவான். இஸ்லாத்திற்கு எதிராக முஷ்ரிக்குகளை போருக்கு தூண்டுகின்ற வகையிலே கவிதைகளை அவன் இயற்றி படித்துக் கொண்டு வந்தான். பத்ர் யுத்தத்தில் அவன் மாட்டிக்கொண்டான். அவன் கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறான். உமரல்லா தாலானவர்களுக்கு ரொம்ப கடுமையான ஆத்திரம், கோபம் அவன் மீது. யாரும் சொல்ல அவனை சும்மா விட்டு விடக்கூடாது, இவன் இனிமேல் கவிதையை படிக்கக்கூடாது, மக்களிடத்தில் இவன் பிரச்சாரம் செய்யக்கூடாது, எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி உங்களின் மீது இவன் பரப்பி வந்தான். உன்னுடைய பல்லை உடைத்து விட வேண்டும், முன் பற்களை உடைத்து விட வேண்டும். அப்படி உடைத்து விட்டால் உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்காது, இவனால் பேச முடியாது, மக்களிடத்தில் இவன் பரப்ப முடியாது என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமரே, அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், இவனுடைய உறுப்புகளில் ஒன்றை நான் அங்கீகாரம் செய்து விட்டால், அதை நான் இல்லாமலாக்கி விட்டால், அதற்கு குறைவு ஏற்படுத்தி விட்டால், அல்லாஹ் என்னை அப்படி படுத்தி விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன். என்னை அப்படி எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். வன்முறை என்பது இங்கு கிடையாது, எதிரியாக இருந்தாலும் சரியே, வன்முறைக்கு இங்கு அறவே இடம் கிடையாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் இப்படித்தான் பெருமானார் சொல்லி வாழ்வு அமைந்திருந்திருக்கிறது. மதீனாவிலே ஒரு முறை தெருவிலே நடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள், உமரல்லான் அவர்களும் கூட வருகிறார்கள். ஒரு யூதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்திலே துண்டை போட்டு முறுக்கி வேதனைப்படுகிற அளவுக்கு முறுக்கி விட்டு, முகம்மதே, என்னிடத்திலே வாங்கிய கடனை இப்போதே கொடு, இல்லை என்று சொன்னால் நான் இந்த இடத்திலிருந்து உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பலாத்காரம் செய்கிறான். பெருமானார் சல்லாசு இல்லை, ஏற்கனவே சொன்ன தவணை வரவில்லை, இன்னும் மூன்று நாட்கள் இருக்கின்றன அந்த தவணை முடிவதற்கு. அந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடியே வந்து அவன் வந்து அவன் பலாத்காரம் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூல்லாவை பார்த்து சொன்னான், இந்த அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்களுக்கே இப்படித்தான், வாங்கிய கடனை சரியாக நிறைவேற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டான். எங்க ரசூல்லாவுடைய பாட்டு நாட்டை போயிட்டான். உடனே உமர்லானுக்கு கோபம் வந்து விட்டது, அவரிடத்திலே சண்டை போட்டார்கள், அடிக்குகின்ற அளவுக்கு போய்விட்டார்கள். ரசூல்லாவிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, மதீனா நகரத்தினுடைய ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை கண்டிப்பு செய்தார்கள், உமரே நீங்கள் செய்வது தவறு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நானும் அவரும் உங்களிடத்தில் இதைவிட சிறந்தது ஒன்று எதிர்பார்க்கிறோம், ஒன்று என்னிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். யார் சொல்லுகிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுக்கிறார்கள், என்னிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும், யார் ரசூலுல்லாஹ், அவரிடத்திலே வாங்கிய கடனை அழகான முறையில் நிறைவேற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும், அவரிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் பலாத்காரம் செய்து நீ கேட்கக்கூடாது, நிதானமான முறையிலே, அமைதியான முறையிலே, சாந்தமான முறையில் அவரிடத்திலே கொடுத்து கடனை பெற்றுக்கொள் என்று அவனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அதை விடுத்துவிட்டு அவனை அடிப்பதற்கோ அவனிடத்திலே தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கோ சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பு செய்துவிட்டு அந்த யூதனிடத்திலே சொன்னார்கள், இன்னாரிடத்திலே போ, அவர் பேரித்தவளம் அறுவடை செய்திருக்கிறார், அவரிடத்திலே சொல்லி நான் சொன்னதாக உன்னுடைய கடனை நீ திருப்பி வாங்கிக்கொள், அதோடு மட்டுமல்ல 20 சா அதிகமாக, அதாவது உமர் அவர்கள் அவனை அடிக்க போன காரணத்தினால், அவனிடத்தில் சண்டைக்கு போன காரணத்தினால், அதற்கு பரிகாரமாக 20 சா அதிகமாக கோதுமையை அந்த பேரித்தம்பளத்தை எடுத்துக்கொள் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். எந்த சூழ்நிலைகளிலும் வன்முறை என்பதோ பலாத்காரம் என்பதோ தன்று என்பதற்காக வேண்டி எதை வேண்டுமானும் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுப்பதில்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அமைதியும் சாந்தத்தையும் தான் இஸ்லாம் போதித்துக் கொண்டு வருகிறது. சமீப காலங்களிலே முஸ்லிம்களின் மீது, முஸ்லிம்கள் என்று சொன்னாலும் ஒரு பயம், வாகனங்களிலே, தொடர் வண்டிகளிலே பயணம் செய்கிற போதும் சரி, அதுபோன்று விமானங்களுக்காக வேண்டி போகின்ற சந்தர்ப்பங்களிலும் சரி, அதிகமாக கண்காணிக்கப்படுவது முஸ்லிம்கள் தான். ஆனால் முஸ்லிமிடத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மையை உண்டாக்கி விட்டார்கள். அதாவது ஹிட்லர் சொன்னான், ஜெர்மன் நாட்டினுடைய சர்வாதிகாரி தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தான், உண்மைக்கும் பொய்யுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், உண்மைக்கும் பொய்யுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், என்ன வித்தியாசம் என்று சொன்னால், பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும், ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும். எனவேதான் யூதர்கள் மீது கிட்டத்தட்ட 20 வருடங்களாக அவன் ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே வந்தான், இந்த உலக சீரழிவுக்கு யூதர்கள் தான் காரணம், எனவே அவர்களை உலகத்தாது, இந்த சீரழிவுக்கு அவர்கள் தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டு வந்தான். உலகத்திலேயே அதிகமான அறிவாளிகள் இருக்கிற நாடு ஜெர்மன், ஜெர்மன் நாட்டுடைய மிகப்பெரிய மாமேதைகளும் கூட அது உண்மை என்று நம்பினார்கள். நம்பினது மட்டுமல்ல, அவர்களும் அதே வார்த்தையை சொன்னார்கள், யூத சீரழிகிறது என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன பிறகு யூதர்களை சிந்திக்க ஆரம்பித்தார்கள், இவர் சொல்வது ஒரு கால் உண்மையாக இருக்குமோ, பெரிய பெரிய அறிவாளிகளும் மாமேதிகளும் இதைத்தானே இதை இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அது உண்மையாக இருக்குமோ என்று இவர்களை எண்ணுகிற அளவுக்கு அது வந்து உண்மைப்படுத்தப்பட்டு விட்டன. அதன் காரணமாகத்தான் அவர்கள் மீது கடுமையான அக்கிரமம் ஏற்படுத்தப்பட்ட போதும் கூட அதை யாரும் தடுக்க முன்வரவில்லை. இப்படி பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிற போது உண்மையாகி விடுகிறது. சில இடங்களிலே வன்முறைகள் நடக்கின்றன, காஷ்மீரிலும் சரி பாலஸ்தீனத்திலும் சரி, அங்கே அவர்கள் முஸ்லிம்கள் எதிர்த்து ஆயுதங்களை ஏந்துகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. இந்த காஷ்மீரை வைத்துத்தான் இந்தியா முழுவதும் தீவிரவாதம் தீவிரவாதம் என்பதாக சொல்லப்பட்டுக் கொண்டு வருகின்றது. இங்க என்ன நடக்கிறது? கிட்டத்தட்ட இதுவரையிலும் 80,000 கற்பழிப்புகள் நடந்திருக்கின்றன. 80,000 கற்பழிப்புகளிலே 8 வயது 9 வயது சிறுமிகளும் சரி 85 வயது கலவிகளும் உள்ளடக்கம். இந்திய ராணுவத்தால் அவ்வளவு கொடூரங்களும் கொடுமைகளும் அட்டூழியங்களும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான சிறார்கள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான பெண்கள் விதவைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தினத்திலும் கூட காலிக்கட்டில் இருக்கக்கூடிய பெரிய மர்க்கஸ், அங்கு நீங்கள் சென்று பார்த்தால் காஷ்மீர் குழந்தைகளுக்காக வேண்டிய தனி ஒரு இடம். ஒவ்வொரு வருடமும் காஷ்மீருக்கு போய் அந்த அனாதைகளாக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வந்து பராமரிப்பதற்காக வேண்டி தனி கட்டிடம் கட்டி வைத்திருப்பார்கள். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த உருது மொழியை தவிர வேற மொழி தெரியாது. நமது பகுதியில் இருக்கிறவர்களுக்கு அந்த மொழி அறவே தெரியாது. அதனால் பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் ஒரு முறை பார்க்கிற போது 500 குழந்தைகள், அனாதை குழந்தைகள் அந்த இடத்துல இருந்தார்கள். 500 குழந்தைகள், சிறு குழந்தைகளை அவர்களும் தீவிரவாதிகளாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி குழந்தை பருவத்திலே அவர்களை அனாதைகளாக இருக்கிற அவர்களை எடுத்து வந்து இஸ்லாத்தை போதித்து மிகப்பெரும் படிப்பாளிகளாக அறிவாளிகளாக ஆளும்களாக உருவாக்குகின்ற பணி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது தாம ஒரு சொல்லுவாங்க, இந்த குழவி இருக்கு பாருங்க, குழவி கொட்டுனா ரொம்ப வலியா இருக்கும். இந்த குழவி எப்படி உற்பத்தி ஆக தெரியுமா? அது மண்புழுவை எடுத்துக்கொண்டு வரும். அதெல்லாம் முட்டை போடுறதோ குஞ்சு பொறிக்கிறதோ கிடையாது. மண்புழுவை எடுத்துக்கொண்டு வந்து தன் இடத்துல தன்னுடைய இடத்துல வைத்துக் கொண்டு தினமும் அதை கொட்டி கொண்டே இருக்கும். கொட்ட 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 என்ன ஆகும்னா அந்த மண்புழு குழவியாக மாறி வரும். அது அப்புறம் திருப்பி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதான் இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் மீது அத்துமீறல்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற போது எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட தந்தை என்று சொல்லுகிற காந்தி சொல்லி காட்டினார், ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து வருகிற போது அந்த பெண் ஏதாவது ஒரு ஆயுதத்தை அந்த இடத்துல பிரயோகித்து தன்னுடைய உயிரையும் கற்பையும் பாதுகாப்பதற்காக வேண்டி பிரயோகித்தால் அது குற்றமாகாது என்று சொன்னார். அது குற்றமே அல்ல. அப்படி இருக்கிற போது தங்களது கற்பத்தையும் தங்களது பிழைகளையும் தங்களது சொத்துக்களையும் காப்பாற்றுவதற்காக வேண்டி அவர்கள் ஆயுதம் ஏந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை, அங்கே நடக்குகின்ற உண்மை. பாலஸ்தீனத்திலும் அப்படித்தான் நடக்கிறது. ஆனால் இதை காரணம் காட்டி முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று சொல்கிற போது அப்ப என்ன மனிதர்கள் அல்லவா அவர்கள்? இது மாதிரியான பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. பொய் பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே அதுவே ஒரு மூல பிரச்சாரமாக ஆக்கப்பட்டு முஸ்லிம்கள் என்று சொன்னாலே ஒரு பயம், ஒரு அச்சம் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்திற்கும் பிறர்களை அச்சத்தை ஏற்படுத்துகின்ற செயலுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. முஸ்லிம் என்பவன் எப்பவும் சாந்தமானவனாக இருப்பான், சாந்தத்தையே போதிப்பான், சாந்தமான முறையில் நடப்பான். ஒரு முஸ்லீமை பார்க்கிற போது மற்றவர்களுக்கு துணிச்சல் உண்டாகும், தைரியம் ஏற்படும், நம்ம பக்கத்தில் ஒரு முஸ்லீம் இருக்கிறான் என்கின்ற எண்ணம் உண்டாகும். அப்படிப்பட்ட நிலையில்தான் இஸ்லாம் நமக்கு போதித்தருகிறது என்பதை இங்கே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வல்லரகமா நம்மை மீதி சொல்லுகின்ற அவதூறு பிரச்சாரங்களை நிறுத்தி இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களின் உண்மை நிலையை மக்களுக்கு உணர்த்தி இஸ்லாத்தின் மீது பற்றுதலையும் பாசத்தையும் பிற மக்களுக்கு அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தும்படியான செயல்பாடுகள் நம்மிடத்திலிருந்து ஏற்படுத்தி தருவானாக. சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக.